إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله اتقوا الله وأطيعوه والله تعالى يقول فهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام الخلق عيال الله فأحب الخلق إلى الله من أحسن إلى عياله رواه البيهقي صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் சர்வலோக இரட்சகனுமாகிய அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகக அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்துக்கோர் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த அவர்களது தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்தவர்கள், அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களாகிய முஸ்லீம்கள் மூமீன்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதா. சிறப்பான இந்நன்னாளிலே ஜும்மாவுனுடைய கடமையை நிறைவேற்றி செல்லும் பொருட்டு அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் ஒன்று குலுமியிருக்கும் இறைநேச செல்வர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கிருந்தாலும் எந்த நிலையிலும் நம்மளை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவை பயந்து அஞ்சி நடந்து கொள்ளுமாறும், எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு அவன் நமக்கு பணித்திருக்கிறானோ கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்குமாறு, எவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு நம்மளை தடுத்து வைத்திருக்கிறானோ விலக்கி வைத்திருக்கிறானோ அவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் முதலிலே உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். அல்லாஹினுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த சிறப்பான மாதத்தில் நாங்கள் இருக்கிறோம். அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்த நாளிலே நாம் இன்று இருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு ஏன் அனுப்பினான்? وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا رَحْمَةً لِلْعَالَمِينَ. அல்லாஹு தஆலா தெளிவாக குர்ஆனிலே சொல்லுகிறார், முழு உலகத்துக்கும் ஒரு அருளாக, முழு உலகத்துக்கும் ஒரு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக அருபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா இந்த மண் உலகத்துக்கு அனுப்பி வைத்தார். எனவே அன்பு சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வின் அத்தனை விடயங்களும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த முழு உலகத்துக்கும் சிறந்ததொரு வழிகாட்டலை முன்வைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்களுக்கு உங்களுடைய வாழ்வுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அழகான எக்ஸாம்பிள், அழகான முன்மாதிரிகள். நாம் எந்த ஒரு தூதரை உங்களுக்கு மத்தியில் அனுப்பி வைத்தோமோ அந்த தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். எனவே அன்பு சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஒவ்வொரு வழிமுறைகளையும் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அதிலே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளிலே மிக உன்னதமான ஒரு முன்மாதிரி தான் நல்ல குணம், நற்குணம். எனவேதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகிறார்கள், இன்னமா புஇத்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக். இந்த உலகத்திலே வணக்கங்களை மட்டும் சொல்லிக் கொடுப்பதற்கு நான் நபியாக அனுப்பப்படவில்லை, இந்த உலகத்திலே நல்ல குணத்தை, நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக, ஒரு முஅல்லிமாக நான் உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்கிறார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பு சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்த அந்த நற்குணம், நல்ல குணங்கள் நமது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு இன்றைய காலகட்டத்திலே முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியிலே முஸ்லீம்களை பற்றி இருக்கக்கூடிய தப்பபிப்பிராயம் என்று எங்கு பார்த்தாலும், அன்பு சகோதரர்களே, இலங்கையில் மட்டுமல்ல முழு உலகத்திலும் முஸ்லிம் என்றால் பொய் பேசுபவன், முஸ்லிம் என்றால் ஏமாற்றுகிறவன், முஸ்லிம் என்றால் மோசடி செய்கிறவன், முஸ்லிம் என்றால் இரக்கம் இல்லாதவன், முஸ்லிம் என்றால் இப்படி மிக மோசமான தப்பபிப்பிராயங்கள் முழு உலகத்திலும் அன்பு சகோதரர்களே முஸ்லிம்களை பற்றி பரத்தவ இஸ்லாத்தின் விரோதிகளால் பரப்பிவிடப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்லாத்தை பற்றிய இந்த தப்பபிப்பிராயங்கள் நீங்குவதற்கு ஒரே ஒரு வழி, நாம் குணமுள்ளவர்களாக, எந்த நற்குணத்தை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்தார்களோ, கற்றுத் தந்தது மட்டுமல்ல செயல்படுத்தி காட்டினார்களோ, அந்த நல்ல குணங்களை எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்த வேண்டும் அன்பு சகோதரர்களே. எனவே இந்த நாட்டிலும் கூட நாம் சில ஒரு நெருக்கடியான ஒரு கட்டத்தை அடைந்திருக்கிறோம். முஸ்லீம்களை பற்றி, நமது சமூகத்தை பற்றி சில தப்பபிப்பிராயங்களை சிலர்கள், அதாவது பெரும்பான்மை மக்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருப்பதை, இனவாதத்தை தூண்டி விடுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதை நாங்கள் இன்று சகோதரர்களே இன்று நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே நாங்கள், அதாவது அவர்களுக்கு எதிராக கோஷம் எழுப்பது அல்ல, அவர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை நடத்துவது அல்ல, எந்த நல்ல குணங்களை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்தார்களோ அந்த நல்ல குணத்தோடு நாங்கள் இருக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, முஸ்லிம்கள் சனத்தொகையிலே கூடிக்கொண்டு போகிறார்கள், கல்வித்துறையிலே முன்னேற்றம் அடைகிறார்கள், முன்னை விட அவர்கள் கல்வி கேள்விகளிலே அவர்கள் முன்னேறிக் கொண்டிருக்கிறார்கள், பொருளாதாரத்திலே உயர்நிலையை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள், அவர்களுடைய சனத்தொகை இந்த நாட்டிலே கூடிக்கொண்டிருக்கிறது, அதே போன்று அவர்கள் பொருளாதாரத்திலே நல்ல நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் பேசி பேசி இனவாதத்தை தூண்டிவிடுவதற்காக சில சக்திகள் முயற்சி செய்கின்ற இந்த நேரத்திலே அன்பு சகோதரர்களே, நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? நாங்கள் மிக முக்கியமாக இரண்டு விஷயங்களை இந்த நேரத்திலே நாங்கள் கையாள வேண்டும் அன்பு சகோதரர்களே. அதில் ஒன்று, நாம் நம்மளை சூழ இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்களோடு, இந்த நாட்டிலே நாங்கள் சிறுபான்மை சமூகமாக இருக்கிறோம், நம்மளை சூழ முஸ்லீம் அல்லாதவர்கள் பெரும்பான்மையாக வாழுகிறார்கள், எனவே எங்களை சூழ இருக்கிற அந்த பெரும்பான்மை சமூகத்தோடு சகோதரர்களே நாங்கள் நல்ல பழக்க வழக்கங்களோடு, நல்ல தன்மைகளோடு, இஸ்லாம் காட்டி தருகின்ற நல்ல குணங்களோடு நாம் அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும். அவர்களோடு இருக்கின்ற அந்த உறவை நாங்கள் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், நல்லதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஏனென்றால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு, அதாவது முஸ்லீம்களோடும் முஸ்லீம் அல்லாதவர்களோடும் நன்முறையில் நடந்து கொள்ளும்படிதான் அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். எங்கும் அவர்களோடு நீங்கள் அவர்களை பகைத்துக் கொள்ளுங்கள், அவர்களை நீங்கள் வெறுத்து நடவுங்கள் என்று சொல்லப்படவில்லை சகோதரர்களே. குர்ஆனை ஓதி பாருங்கள், எவ்வளவு அழகாக தெளிவாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லீம் அல்லாதவர்களோடு நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறையை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوا ولم يخرجوكم من دياركم ان تبروهم وتقسطوا اليهم الله تعالى قران لي சொல்லுகிறார். உங்களோடு யுத்தம் செய்யாது, உங்களோடு போராடாது, உங்களை உங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேற்றாத அந்த முஸ்லீம் அல்லாதவர்களோடு, நிராக இஸ்லாத்தை புறக்கணிப்பவர்களோடு நீங்கள் ஒரு நல்ல முறையிலே நடந்து கொள்வதை அல்லாஹ் தடுக்கவில்லை. அவர்களோடு நீங்கள் புரிந்துணர்வோடு நடந்து கொள்வதை அல்லாஹு தஆலா தடுக்கவில்லை. ஏனென்றால் அல்லாஹு தஆலா நீதத்தை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அல்லாஹு தஆலா நீதம் செலுத்துபவர்களை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். எனவே நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவதை இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் இன்று நடப்பது என்ன? அவன் காபிராக இருக்கிறான், அவர் சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யாதவனாக இருக்கிறான். அவனை என்னுடைய வீட்டுக்கு எடுக்கக்கூடாது, என்னுடைய ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடக்கூடாது, அவர்களோடு கலந்துறவக்கூடாது என்று சகோதரர்களே, நாங்கள் ஒரு மோசமான ஒரு பழக்கத்தோடு இந்த நாட்டில் இருக்கிறோம். இது ஒரு மிக மிக மோசமான ஒரு பழக்கம். ஆனால் நமது முன்னோர்கள் அப்படி இருக்கவில்லை சகோதரர்களே. இந்த நாட்டிலே முஸ்லீம் அல்லாதவர்களோடு நமது மூதாதையர்கள் முன்னோர்கள் மிக ஒற்றுமையாக நடந்த சம்பவங்களை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். அதனால் தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் கல்கு அயாலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்பு. அவன் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாதவராக இருந்தாலும், அது மாற்று மதத்தை சேர்ந்தவனாக இருக்கலாம், ஒரு பௌத்த சகோதரனாக இருக்கலாம், ஒரு இந்துவாக இருக்கலாம், ஒரு கிறிஸ்தவனாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் அனைவர்களும் மனிதர்கள். மனிதர்கள் என்ற அடிப்படையிலே அல் கல்கு அயாலுல்லாஹ். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், படைப்புகள் அல்லாஹ்வுடைய குடும்பம். முஸ்லீம்கள் மட்டுமல்ல, அது பௌத்தராக இருந்தாலும், கிறிஸ்தவராக இருந்தாலும், இந்துவாக இருந்தாலும், அல்லாஹுவை புறக்கணிக்கிற ஒரு மனிதனாக இருந்தாலும், மனிதன் என்ற அடிப்படையிலே மனிதர்கள் அல்லாஹ்வுடைய குடும்பமாக இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு அழகான ஒரு ஹதீஸ் சகோதரர்களே. பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹதீஸிலே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இதை சொல்லி தருகிறார்கள் என்றால், அல்லாஹுடைய படைப்புகளிலே அல்லாஹுக்கு மிக விருப்பமானவர் அல்லாஹுடைய குடும்பத்தோடு புரிந்துணர்வோடு, அல்லாஹுடைய குடும்பத்தோடு நல்ல பண்போடு நடந்து கொள்கிறவர் தான் அல்லாஹுடைய படைப்புகளிலே அல்லாஹுக்கு மிக விருப்பமானவர் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பு சகோதரர்களே, நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு யூதனாக இருக்கலாம், ஒரு கிறிஸ்தவனாக இருக்கலாம், ஒரு பௌத்த சகோதரனாக இருக்கலாம். இன்று என்ன நடக்கிறது? எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரன் யூதனாக இருக்கிறான், பௌத்தனாக இருக்கிறான் என்று அவனுடைய வீட்டு பக்கம் இருக்கிற நம்முடைய கதவை அடைக்கிறோம், ஜன்னலை அடைக்கிறோம், பாதையை மூடுகிறோம், அவர்களோடு கோபமாக நடந்து கொள்ளுகிறோம். இவனுடைய முகத்தில் மொழிக்க கூடாது, இவன் காஃபிராக இருக்கிறான் என்று அவருடைய மனம் நோக எத்தனையோ இஸ்லாமியர்கள் நடந்து கொள்கிறார்கள். இப்படியெல்லாம் தன்னுடைய குணத்தை காட்டாது மோசமாக நடந்துவிட்டு இந்த நாட்டிலே நாம் என்ன சொல்லுகிறோம்? துவேஷம், துவேஷம் என்று நாங்கள் பாடுகிறோம் சகோதரர்களே. துவேஷத்தை, முஸ்லீம் அல்லாதவர்களுடைய ஆத்திரத்தை நாம் தான் தூண்டிவிடுகிறோம். நம்முடைய ஆடம்பரம், நம்முடைய வீண் விரயம், நம்முடைய வீடுகளில் நடக்கிற ஃபங்க்ஷன்கள் சகோதரர்களே, இவைகள் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய ஆத்திரத்தை இன்று தூண்டிவிடக்கூடியதாக இருக்கிறது. இதை நான் சொல்லித்தான் நீங்கள் விளங்க வேண்டும் என்றில்லை. முஸ்லீம் அல்லாதவர்களோடு அகிலத்தின் தலைவர், இந்த உலகத்துக்கு குணம் கற்றுக் கொடுத்த அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்தார்கள்? அருமை நபி அவர்கள் பிறந்த, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே அவதரித்த சிறப்பான நாளில் இருக்கிற நாம் அவற்றை சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. ஒரு நாள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையின் ஒரு ஓரத்திலே உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒரு யூதனின் ஒரு யகூதியின் சடலம் தகனம் செய்வதற்காக, அடக்கம் செய்வதற்காக தூக்கிச் செல்லப்படுகிறது. மயானத்தை நோக்கி அந்த யூத சகோதரர், அந்த யூதனுடைய சடலம் தூக்கிச் செல்லப்படுகிறது சகோதரர்களே. இதை கடந்து, இதை பார்த்த அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக எழும்பி நிற்கிறார்கள். உடனே கூட இருந்த நபித்தோழர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள், ஒரு யூதனின் சடலம் சுமந்து செல்லப்படுகிறது. நபி அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள், கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, இது ஒரு யூதனுடைய ஜனாசா அல்லவா, ஒரு யூதனுடைய சடலம் அல்லவா, ஏன் நீங்கள் எழும்பி நிற்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? தோழர்களே, இதுவும் ஒரு ஆத்மா அல்லவா, இதுவும் ஒரு அல்லாஹ்வுடைய படைப்பு அல்லவா, இதுவும் ஒரு உயிர் அல்லவா என்று அந்த யகூதியின் சடலத்துக்கு நபி அவர்கள் எழுந்து மரியாதை செய்தார்கள் என்றார். அன்பு சகோதரர்களே, முஸ்லீம் அல்லாதவர்களோடு எப்படி நடந்து கொள்ளும்படி அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு பணித்திருக்கிறார்கள். ஆம், இஸ்லாம் இந்த உலகத்திலே வளர்ந்த அந்த ஆரம்ப காலம் சகோதரர்களே, அங்கே காஃபிர்கள் தான், யஹூதிகள் தான் நபி அவர்களை சூழ்ந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களோடு, அந்த கிறிஸ்தவர்களோடு, அந்த முஸ்லிகீன்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள்? குர்ஆன் சொல்லுகிறது, ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ் லிந்த லஹும். நபியே, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு நீ அந்த மக்களோடு மிருதுவாக நடந்து கொள்ளுகிறாய். நீ ஒரு கடுகடுத்தவராக இருக்கவில்லை, மோசமானவராக இருக்கவில்லை, கல்நெஞ்சக்காரராக இருக்கவில்லை, ஒரு அரசனாக நீ இருக்கவில்லை. நீ நல்ல குணத்தோடு நடந்து கொள்ளுகிறாய். நபியே, நபி அவர்களுடைய குணத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார். நபியே, உன்னை உங்களை சூழ இருக்கிற அந்த காஃபிர்களோடு அல்லது உங்களை சூழ இருக்கிற அந்த மக்களோடு கடுகடுத்தவராக, கல்லஞ்சம் உள்ளவராக நீ இருந்திருந்தால் அவர்கள் உன்னை விட்டு எப்போதும் ஓடி இருப்பார்கள், இஸ்லாத்தை ஏற்றி இருக்க மாட்டார்கள். அன்பு சகோதரர்களே, எனவே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு இருந்த அந்த ஏழை சஹாபாக்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், தன்னோடு இருந்த காஃபிர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், வீட்டிலே கறி சமைக்கிற நேரத்திலே கூட தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கறி சமைப்பார்கள், அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொல்லுவார்கள், ஆயிஷா, ஆணத்தை குழம்பை கொஞ்சம் கூட்டி காய்த்து பக்கத்து வீட்டுக்கார பக்கத்து வீட்டு யகூதியுடைய வீட்டுக்கு கறி அனுப்ப வேண்டும், எனவே கூடுதலாக கொஞ்சம் கறியை வையுங்கள் என்று நபி அவர்கள் மனைவிக்கு பணித்த சம்பவத்தை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம் சகோதரர்களே. அது மட்டுமல்ல, காஃபிரான இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத உறவினர்களோடு நபி அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், சஹாபாக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் சகோதரர்களே. அதாவது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ததற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அவர்களுடைய தாய், அவர்களுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் முஸ்லிக்காகத்தான் இருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாய் மகளை பார்க்க வேண்டும், மகளை எங்களை விட்டு பிரிந்து அந்த புதிய மார்க்கத்தை ஏற்று மதீனாவுக்கு போய்விட்டாலே மகளை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு காஃபிரான அந்த தாய் அன்பளிப்பு பொருள்களையும் எடுத்துக்கொண்டு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்ப்பதற்காக சென்றார்கள். சகோதரர்களே, அங்கே அவ்வளவு தூரம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு பிரயாணம் செய்து மகள் இருக்கிற அந்த வீட்டுக்கு முன்னாலே காஃபிரான தாய் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து நிற்கிறார்கள். அந்த நேரத்தில் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா திகைத்து போகிறார்கள். என்னுடைய தாய் என் மீது இரக்கம் உள்ளவளாக இருக்கிறாள், என்னை தேடி அவள் காஃபிராக இருந்தும் முஸ்லிக்காக இருந்தும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத பெண்ணாக இருந்தும் இங்கே வந்திருக்கிறாளே, அன்பளிப்பு பொருளோடு வந்திருக்கிறாளே, அவளை வீட்டுக்குள் எப்படி எடுப்பது, அவளுடைய அன்பளிப்பு பொருளை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது, தயங்கினால் நபி அவர்களிடத்திலே போய் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே, என்னுடைய தாய் முஸ்லிக்காக இருக்கிறாள், காஃபிராக இருக்கிறாள், அவள் அன்பளிப்பு பொருள்களை எடுத்துக்கொண்டு என்னை பார்ப்பதற்காக வந்திருக்கிறாள், எனவே அல்லாஹ்வுடைய நபியே, அவளை நான் அனுசரிக்கட்டுமா, அவளை சேர்ந்து நடக்கட்டுமா என்று கேட்டதோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், அஸ்மா, அவள் ஒரு காஃபிர், அவளை வீட்டுக்குள் எடுக்க வேண்டாம், அவளை விரட்டு, அவளுடைய அன்பளிப்பு பொருளை சாப்பிட வேண்டாம் என்றா சொன்னார்கள், இல்லை இல்லை அஸ்மா, உன்னுடைய தாய் காஃபிராக இருக்கட்டும், நீ அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட முஸ்லிமாக இருக்கட்டும், பரவாயில்லை, உன்னை சந்திக்க வந்திருக்கிறாள் அல்லவா, எனவே அவளை வீட்டுக்குள் எடுத்து அவளை அனுசரித்துக் கொள், அவளோடு நன்முறையில் நடந்து கொள், அவள் கொண்டு வந்த அன்பளிப்பையும் நீ ஏற்றுக்கொள் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று என்ன செய்கிறோம் சகோதரர்களே, அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் எங்களுக்கு சில அன்பளிப்புகளை அனுப்புகிறார்கள், சில சகோதரர்களை பார்க்கிறோம் அவர்களுடைய முன்னாலே அதை நிராகரித்து விடுகிறார், நாங்கெல்லாம் நீங்க தாரத்தை எடுக்கிறல்ல, நீங்க அசுத்தமானவர்கள், நீங்க சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யாதவர்கள், நீங்கள் அசுத்தமான பிராணிகளை வளர்க்கிறவர்கள், அதனால உங்களோட கிஃப்ட அன்பளிப்பை நாங்க எடுக்கிறோம் இல்லை என்று முகத்துக்கு முன்னால் சொல்லுகிறார் சகோதரர்களே. இதுவா இஸ்லாம் சொல்லி தந்த குணம். அங்கே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாய் காஃபிராக இருந்தும் கூட ரசூலுல்லாஹ் என்ன பணிக்கிறார்கள், அவருடைய அன்பளிப்பை எடுங்கள், அந்த பெண்ணோடு உன்னுடைய தாய் அல்லவா, நன்முறையிலே நடந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல அன்பு சகோதரர்களே, நபி அவர்களுடைய வரலாற்றிலே நாங்கள் நிறைய சம்பவங்களை பார்க்கிறோம். ஒரு தடவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதுக்கு மஸ்ஜிதுன் நபவிக்கு நஜ்ரான் என்று சொல்லக்கூடிய பிரதேசத்தில் இருந்து ஒரு கிறிஸ்தவ தூதுக்குழு வருகிறார்கள். அந்த தூதுக்குழுவிலே 20 மேற்பட்ட நபர்கள் இருந்தார்கள். சகோதரர்களே, சமூகத்தின் அந்த ஊரின் தலைவர்கள் ஏன் வந்தார்கள்? தூதுக்குழுவாக ரசூலுல்லாஹிடத்திலே மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்காக, குர்ஆனை விளங்கிக் கொள்வதற்காக, இஸ்லாத்தை விளங்கிக் கொள்வதற்காக. அன்பு சகோதரர்களே, அவர்கள் மஸ்ஜித் நபவி உள்ளுக்கு வந்தார்கள். இன்று நாங்கள் எத்தனையோ முஸ்லீம்களை எங்கட பள்ளிக்கு வரவானாம், கால தலையிட்டு வாங்க, அப்படி செஞ்சிட்டு வாங்க, இப்படி செஞ்சிட்டு வாங்க, அவர்களை பயன் காட்டுகிறோம். அன்பு சகோதரர்களே, மஸ்ஜிதுக்கு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜ்ரானில் இருந்து வந்த அந்த 20 நபர்களுக்கு மேலான அந்த தூதுக்குழுவை வரவேற்றார்கள். மஸ்ஜித் நபவி உள்ளுக்கு நபி அவர்கள் அவர்களை உட்கார வைத்தார்கள். அவர்களோடு அழகாக உரையாடினார்கள், பேசினார்கள். இவ்வாறு அவர்களோடு அவர்கள் பல கேள்விகளை கேட்டார்கள். நீண்ட சம்பவம் சகோதரர்களே, அவர்களுடைய கேள்விகளுக்கு ரசூலுல்லாஹ் அழகான பதில் சொன்னார்கள். இப்போது ரசூலுல்லாஹோடு அந்த கிறிஸ்தவ தூதுக்குழு உரையாடிக் கொண்டிருக்கின்ற பொழுது தொழுகையினுடைய நேரமாக, அவர்களுடைய வணக்கத்தின் நேரமாகிவிட்டது. உடனே அவர்கள் ரசூலுல்லாஹிடத்தில் கேட்காமலே அவர்களுடைய வணக்கத்தை மஸ்ஜித் நபவி உள்ளுக்கு செய்வதற்கு முற்படுகிறார். எப்படி இருக்கும் சகோதரர்களே? அந்த நேரத்தில் அங்கிருந்த சஹாபாக்கள் கூட கோபப்பட்டார்கள். சில சஹாபாக்கள் அதை தடுப்பதற்காக அவர்களுடைய வணக்கத்தை பள்ளி வாயிலுக்குள்ளுக்கு அவர்கள் செய்வதற்கு முற்பட்ட போது அதை தடுப்பதற்காக சில நபித்தோழர்கள் முற்பட்டார்கள். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? தாவும் என்னப்பா நீங்க விட்டுருங்க, அவங்கட வணக்கத்தை எங்கட பள்ளிக்குள்ள செய்யட்டுமே, விட்டுருங்க என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அந்த கிறிஸ்தவ தூதுக்குழு அவர்களுடைய வணக்க நேரமானதோடு அவர்களுடைய வணக்கத்தை மஸ்ஜித் நபவியுக்குள்ளே அவர்கள் நிறைவேற்றினார்கள். அவர்கள் கிழக்கு பக்கம் திரும்பி அவர்களுடைய இபாதத்தை வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு மீண்டும் ரசூலுல்லாஹோடு வாக்குவாதம் செய்தார்கள். நீண்ட நேரம் உரையாடினார்கள். கடைசியிலே நபி அவர்கள் நடந்து கொண்ட இந்த நல்ல விதத்தால் அந்த தூதுக்குழுவிலே முக்கியமான பிரமுகர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை நாங்கள் வரலாற்றிலே ஹதீஸிலே பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, எனவே இதுதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களோடு நடந்து கொண்ட முறை. ஆனால் இன்று நாங்கள் சகோதரர்களே, நாங்கள் குணம் கெட்டவர்களாக நடந்து கொள்கிறோம். இந்த நாட்டிலும் கூட நமது மூதாதையர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள்? கொடுக்கல் வாங்கலிலே நேர்மையோடு நடந்து கொண்டார்கள், உண்மையை பேசினார்கள், நம்பிக்கையோடு நடந்து கொண்டார்கள். அதனால் தான் இந்த நாட்டிலே, அதாவது முன்னைய காலத்திலே இருந்த சிங்கள ஆட்சியாளர்கள் அரசர்களுக்கு மத்தியிலே கூட முஸ்லீம்களுக்கு ஒரு வரவேற்பு கிடைத்தது. முஸ்லீம்கள் சிங்கள ஆட்சியாளர்களுடைய பாராளுமன்றத்திலே இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய செயலாளர்களாக, அவர்களுடைய முக்கிய பதவிகளை வகித்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஏன்? நமது மூதாதையர்கள் நம்பிக்கையோடு உண்மையோடு நடந்து கொண்டதால். ஆனால் இன்று என்ன நடக்கிறது? நாவு கூசாமல் முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் செல்கிறார்கள் அல்லவா முஸ்லீம்களோடு கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் அவர்களுடைய கடையில சீனியை நிறுத்தாலும், வெங்காயத்தை நிறுத்தாலும், ஒரு மரக்கறியை எடுத்தாலும் 10 கிராமாவது குறையத்தான் செய்யும். அந்த அளவுக்கு மோசடிக்காரர்களாக முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். இன்னும் சில நகர்ப்புறங்களில் இருக்கிற வங்கி முகாமையாளர்கள் சொல்லுகிறார்கள், முஸ்லீம்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது, அவர்களுடைய செக் காசோலைகளை கூட நாங்கள் எடுக்கக்கூடாது. ஏனென்றால் வங்கிக்கு வந்த காசோலைகளிலே திருப்பி ஒப்படைக்கப்படுகின்ற செக்குகள் கூடுதலாக முஸ்லீம்களுடைய செக்குகள் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அன்பு சகோதரர்களே, நம்முடைய நம்பிக்கை கட்டுவிட்டது, நம்பிக்கை மோசடி கட்டுவிட்டது. இன்று முஸ்லீம்கள் மோசடிக்காரர்களால் பிறரோடு கொடுக்கல் வாங்கல் செய்கிறோம். எந்த இடத்துக்கு இந்த நாட்டிலே நாங்கள் போனாலும் முஸ்லீம் அல்லாதவர்களைத்தான் நாங்கள் பேஸ் பண்ண வேண்டியிருக்கிறது, முகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. எனவே அன்பு சகோதரர்களே, அவர்களோடு நாங்கள், அவர்களிலே ஒருவர் எங்களுடைய கடைக்கு வந்தால் கூட நாம் பார்த்திருக்கிறோம், ஆ வந்திருக்கிறாங்க, இவங்களை நல்லா அறுக்கலாம், இவங்கள்ட்ட நல்ல விலை கூட்டி சொல்லலாம் என்று அவர்களுக்கு கூடுதலாக சாமான்களை விலை கூட்டி அவர்களிடத்திலே சகோதரர்களே நாங்கள் மடத்தனமாக நடந்து கொள்கிறோம். அவர்கள் மடையர்களா? அவர்கள் அறிவற்றவர்களா? இந்த மோசமான நடவடிக்கையில் தான் எங்களுக்கு பல நெருக்கடிகள் உண்டாகி கொண்டிருக்கிறது சகோதரர்களே. எனவே அவசரமாக நாம் அவர்களோடு இருக்கிற தொடர்புகளை நல்லதாக்கிக் கொள்ள வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஏனென்றால் பாருங்கள், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களோடு, யஹூதிகளோடு, கிறிஸ்தவர்களோடு, முஸ்லிக்கின்களோடு நடந்த சம்பவங்கள் நிறைய ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது சகோதரர்களே. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அதாவது எகிப்து மன்னன் அதாவது மிஸ்ர் எகிப்து மன்னன் முகௌகிஸ் என்று சொல்லக்கூடியவர் ரசூலுல்லாஹுக்கு சில கிஃப்ட்களை அனுப்புகிறார், அன்பளிப்பு பொருள்களை அனுப்புகிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நபி அவர்களுக்கு இந்த அரசனுடைய அன்பளிப்பு பொருள்கள் வந்ததோடு நபி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, புறப்பள்ளியமான சம்பவம், அவர் ஒரு அடிமை பெண்ணையும் அனுப்பி வைத்தார். அதாவது எகிப்து நாட்டு மன்னர் முகாஃபிஸ் நபி அவர்களுக்கு அனுப்பிய அந்த அடிமை பெண் தான் மாரியத்துல் கிபித்தியா என்ற பெண். நபி அவர்கள் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டதையும் நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம். எனவே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மன்னராக இருக்கிறார், அவருடைய கிஃப்ட்களை எங்களால் ஏற்ற முடியாது, சாப்பிட முடியாது என்று நபி அவர்கள் அவற்றை புறக்கணித்தார்களா? எந்த அளவுக்கு முஸ்லீம் அல்லாதவர்களோடு நடந்து கொள்ளும்படி இஸ்லாம் எங்களை பணிக்கிறது என்றால் எங்களுடைய ஜகாத்திலே ஒரு பங்கு கூட அவர்களுக்கு கொடுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்காவில் இருந்து யூதர்களுக்கு கொடுத்த சம்பவங்கள் நிறைய ஹதீஸ்களில் இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபார தொடர்புகளை யூதர்களோடு வைத்துக் கொண்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஒரு வருட தவணைக்கு யுத்தத்திலே அணுகிற ஒரு இரும்பு கவசம், நபி அவர்கள் யுத்தத்திலே அணுகின்ற ஒரு உறுப்பு சட்டையை ஒரு ஒரு வருட தவணைக்கு அடகு வைத்து ஒரு யூதனிடத்திலே 30 கொத்து தொலி கோதுமைகள் பெறுகிறார். ஏன்? ரசூலுல்லாஹுக்கு உதவி செய்வதற்கு சஹாபாக்கள் இல்லையா? எங்க நபி அவர்கள் கட்டளையிடுகிறார்கள் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள். நபி அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நான் முந்தி நீ முந்தி என்று அந்த நபித்தோழர்கள் சஹாபாக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு யூதனிடத்திலே நபி அவர்கள் சென்று தன்னுடைய உறுப்பு சட்டையை ஒரு வருடத்துக்கு அடகு வைத்து 30 கொத்து தொலிக்கோதுமையை பெறுகிறார்கள் என்றால் ஏன் இதை செய்தார்கள் சகோதரர்களே? பின்னால் உள்ள ஒரு சமுதாயத்துக்கு அந்நியர்களோடு முஸ்லீம் அல்லாதவர்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்யலாம், அப்போது நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த விடயத்தை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு நடந்து கொண்டார்கள். சகோதரர்களே, நாங்கள் குர்ஆனை ஓதுகிறோம், ஆனால் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று விளங்குகிறோமா? சகோதரர்களே, பக்கத்து வீட்டுக்காரனோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. வல் ஜாரில் வல் ஜாரிதில் குர்பா வல் ஜாரில் ஜுனுபி, அல்லாஹு தஆலா பிறருக்கு உபகாரம் செய்வது பற்றி சொல்லுகின்ற நீண்ட ஒரு குர்ஆனுடைய வசனத்திலே உங்களுடைய பெற்றோர்கள், அனாதைகள், ஏழைகள் இவர்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யுங்கள், பிறருக்கு உதவி செய்கின்ற குணம் ஒரு மோமினிடத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்லுகிறான். உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர், உங்களுடைய அயல் வீட்டுக்காரர் உறவினராக இருந்தால் அவருக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் 3 இருக்கிறது. 1, அவர் அயல் வீட்டுக்காரராக இருக்கிறார் என்ற ஒரு கடமை, பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கிறார் என்ற ஒரு கடமை, அடுத்ததாக முஸ்லீமாக இருக்கிறார் என்ற ஒரு கடமை, 3வது தாய் புள்ளை ரிலேஷன்ஷிப் உறவினராக இருக்கிறார் என்ற ஒரு கடமை. எனவே அன்பு சகோதரர்களே, பக்கத்து வீட்டுக்காரர் உறவினராக இருக்கிறார், முஸ்லீமாக இருக்கிறார், பக்கத்து வீடு என்ற நிலையில் இருக்கிறார், 3 கடமைகள் அங்கே பேணப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரராக ஒருவர் இருக்கிறார், உங்களுக்கு அவர் ரிலேஷன்ஷிப் இல்லை, உங்களுக்கு அவர் உறவினர் அல்ல, ஆனால் முஸ்லீம் இருக்கிறார், அங்கே 2 கடமை இருக்கிறது. பக்கத்து வீடு என்ற ஒரு கடமை, முஸ்லீமாக இருக்கிறார் என்ற ஒரு கடமை. அவர் எங்க தாய் புள்ளையில் தானே, அதனால நாங்கள் நல்லா நடக்கிறது என்று சொல்லி அவரை கோபித்துக் கொள்ளும்படி இஸ்லாம் சொல்லவில்லை. முஸ்லீமாக இருக்கிறார் சகோதரர்களே, அதே நேரத்தில் அண்டை வீடாக இருக்கிறார் என்ற வகையிலே அவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், உபகாரம் செய்யுங்கள், நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டு அடுத்ததாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இன்னொன்று இருக்கிறது, உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் முஸ்லீமும் அல்ல, ஆனால் உங்களுக்கு உறவும் இல்லை, உங்களுக்கு அவர் அதாவது தாய் பிள்ளையாகவும் இல்லை, ஆனால் அவர் காபிராக இருக்கிறார், அவரை புறக்கணிக்க முடியாது. அவர் அண்டை வீட்டுக்காரர் என்ற வகையிலே அவர் காபிராக இருந்தாலும் பரவாயில்லை, அவரோடு நீங்கள் நன்முறையில் நடக்கும்படி அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி நாம் முஸ்லீம் அல்லாதவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை மார்க்கத்திலே அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது சகோதரர்களே. எனவே நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, சஹாபாக்கள் எப்படி முஸ்லீம் அல்லாதவர்களோடு நடந்து கொண்டார்கள், இஸ்லாமிய ஆட்சி இந்த உலகத்திலே நடக்கிற நேரத்தில் ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தை பாருங்கள் சகோதரர்களே. உமர் கத்தாப் ரலியல்லாஹுடைய ஆட்சி இந்த உலகத்திலே இஸ்லாமிய ஆட்சி கொடிகட்டி பறந்த காலம். அந்த காலத்திலே முஸ்லீம்களுடைய ஆட்சிக்கு கீழாலே இருக்கிற முஸ்லீம் அல்லாதவர்கள் எப்படி மதிக்கப்பட்டார்கள், எப்படி கௌரவப்படுத்தப்பட்டார்கள் என்பதற்கு எத்தனையோ வரலாறுகள் ஒன்று. அதாவது உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே எகிப்து முஸ்லீம்களுடைய கையிலே கிடைத்தது, ஈஜிப்ட் முஸ்லீம்களால் வெற்றி கொள்ளப்பட்டு எகிப்துக்கு கவர்னராக எம்பியாக அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி அவர்கள் எகிப்துக்கு கவர்னராக இருக்கின்ற பொழுது சகோதரர்களே, அங்கே ஒரு பள்ளி வாயலை விசாலமாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஆனால் அந்த பள்ளி வாயலுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடு ஒரு யூத பெண்ணுடைய வீடு. எனவே ஆள் அனுப்பி அந்த பெண்ணோடு தூள் அனுப்பி பேசினார்கள், உன்னுடைய வீட்டை எங்களுக்கு விலைக்கு கொடு, எங்களுடைய மஸ்ஜிதை பெரிதாக்க வேண்டும், எங்களுடைய மஸ்ஜிதை நாங்கள் விசாலமாக்க வேண்டும், எனவே உன்னுடைய வீட்டை எங்களுக்கு கொடு, அதற்கு நஷ்டஈடு தருகிறோம் என்று சொன்ன பொழுது அந்த பெண் மறுத்தால், முடியாது முடியாது, உங்களுக்கு மஸ்ஜித் கட்டுவதற்கு என்னுடைய வீட்டை தருவதா, முடியாது என்று மறுத்த பொழுது சகோதரர்களே, பொதுமக்களின் நலன் கருதி அம்ரு இப்னு ஆஸ் அந்த நாட்டின் கவர்னர் அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறார்கள் தெரியுமா, அந்த பெண்ணின் வீட்டை அங்கே அவளுக்கு அந்த வீட்டுடைய பெருமதியை விட, அந்த வீட்டுக்கு என்ன பெருமதியோ அதை விட கூடுதலாக கொடுத்து அந்த வீட்டை கேட்டும் அவ வந்த அந்த பெண் வீட்டை கொடுக்காத போது அந்த வீட்டை எடுக்கிறார்கள். அந்த வீட்டின் பெருமதியை கூடுதலான பணத்தை பைத்துல் மாலிலே சேர்க்கிறார்கள். இந்த பெண்ணுக்கு எப்போது வேண்டும் வேண்டுமானாலும் அந்த பணத்தை எடுத்துக் கொள்ளட்டும், நாம் அந்த பெண்ணுக்கு அநியாயம் செய்யவில்லை என்று பொது நிதியிலே அந்த பணத்தை சேர்க்கிறார்கள். உடனே இந்த பெண் ஹலீஃபா உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த செய்தியை முறைப்பாடு செய்கிறார்கள். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களை கூப்பிட்டு கேட்டார்கள், ஏன் நீங்கள் இப்படி செய்தீர்கள், அந்த பெண் மறுத்த பொழுது ஏன் நீங்கள் அவருடைய வீட்டை எடுத்தீர்கள் மஸ்ஜிதை விசாலமாக்குவதற்காக என்று கேட்ட பொழுது இவர் சொன்னார், நாங்கள் நியாயமாகத்தான் நடந்து கொண்டோம் ஹலீஃபா அவர்களே, அமீருல் முஃமினீன் அவர்களே, நாங்கள் நியாயமாக நடந்து கொண்டோம், அந்த வீட்டுக்கு பெருமதியை விட கூடுதலாக பணத்தை பைத்துல் மாலிலே சேர்த்திருக்கிறோம், அவளுக்கு வேண்டிய நேரம் அந்த பணத்தை எடுத்துக் கொள்ளலாம், எனவே மஸ்ஜிதை பெரிதாக்கும் வேலையிலே நாங்கள் ஈடுபட்டோம் என்றார். உடனே உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா, அந்த மஸ்ஜிதை அங்கே விசாலமாக்கப்பட்ட பகுதியை உடைத்து விட்டு அந்த யூத பெண்ணுக்கு இருந்த மாதிரி வீட்டை கட்டி கொடுங்கள் என்றார்கள். ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இதுதான் நமது இஸ்லாமிய ஆட்சியை இந்த உலகத்திலே ஆட்சி செய்த நமது முன்னோர்களுடைய முன்மாதிரி. அன்பு சகோதரர்களே, இப்படி நடந்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல சகோதரர்களே, அவர்களுக்கு ஜகாத்தில் இருந்து சில பகுதிகள் கூட அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அப்துல்லாஹி இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய சஹாபி அவர்கள் தன்னுடைய வீட்டிலே ஒரு உலகியா பிராணியை அறுக்கிறார்கள். உலகியா பிராணியை அறுக்கின்ற பொழுது தன்னுடைய வேலைக்காரனுக்கு சொன்னாங்க, எங்கட பக்கத்து வீட்டுக்காரர் யூதனுக்கு இந்த உலகியா இறைச்சியை அனுப்புங்கள் என்று சொன்ன பொழுது அந்த பணியால் வேலைக்காரன் மறுத்தான். ஹஜரத் அவர்களே, முடியாது, அவர் யூதனாக இருக்கிறார், அவருக்கு அனுப்ப முடியாது என்று சொன்ன பொழுது நீ என்ன சொல்லுகிறாய், நான் சொல்லுவதை நீ நிறைவேற்று, ஏனென்றால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய விஷயத்தில் என்ன சொன்னார்கள் தெரியுமா, மாஸால ஜிப்ரீல் யூசீனி பில்ஜார் ஹத்தா லனன்து அன்னஹு சைவர்ரிஸுஹு, பக்கத்து வீட்டுக்காரருக்கு சொத்திலும் பங்கு கொடுக்க வேண்டி வருமோ, தன்னுடைய சொத்திலும் பங்கு கொடுக்க வேண்டி வருமோ, தன்னுடைய பிள்ளை சொத்துக்கு அனந்தரமாகுவது போல பக்கத்து வீட்டுக்காரனும் தன்னுடைய சொத்துக்கு அனந்தரமாகுவானோ என்று நான் நினைக்கிற அளவுக்கு பக்கத்து வீட்டாரோடு நல்ல முறையில் நடக்கும்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள். எனவே பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இந்த உலகியா இறைச்சியை அனுப்பு என்று பணித்தார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, அவர்களிடத்தில் இருந்து வரைய ஹதியாக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதே நேரத்தில் நாங்கள் அவர்களுக்கு அன்பளிப்பு அனுப்ப வேண்டும், எங்களுடைய வீடுகளில் நடக்கிற அதாவது விருந்துகள் அவற்றுக்கு அவர்களுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும், அவர்களுடைய உள்ளத்தை வெல்ல வேண்டும், அவர்களோடு நன்முறையில் நடந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகின்ற அதாவது நல்ல உயர்ந்த பண்பாக இருக்கிறது. நபி அவர்கள் பிறந்த மாதத்தில் இருக்கிற நாம் இஸ்லாம் கற்றுத்தந்த இந்த குணங்களை குழி தோண்டி புரைத்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. அதே நேரத்தில் இன்னொன்று, எங்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே உள்ள அந்த தொடர்பையும் நாங்கள் வீணாக்கிக் கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, இரண்டு விடயங்கள் நாங்கள் சீராக்க வேண்டும். நாம் முஸ்லீம் அல்லாதவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதோடு அல்லாஹுவோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை சகோதரர்களே, அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே நாங்கள் பொடுபோக்கு செய்யக்கூடாது. ஆனால் இன்று அநேகமான இஸ்லாமிய சகோதரர்களை பார்க்கிறோம், பொய் பேசுவது அவர்களுக்கு சர்வசாதாரணமாகிவிட்டது, ஏமாற்றுவது, மோசடி செய்வது. அன்பு சகோதரர்களே, ஹதீஸிலே தெளிவாக வந்திருக்கிறது, வலா ஹத்ர கவ்மும் பில் அஹத் இல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா ஒரு சமூகத்தின் பேரிலே எதிரிகளை சாட்டுவதாக இருந்தால், இன்று முஸ்லீம்கள் பேரிலே எதிரிகள் சாட்டப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்று பலஸ்தீனில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஈராக்கில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, முஸ்லீம்கள் கூடுதலாக வாழுகின்ற பிரதேசங்களிலே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இஸ்லாத்தின் விரோதிகள் நம் மீது சாட்டப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா, அதுக்கு சில காரணங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் சகோதரர்களே, எந்த ஒரு கூட்டம் உடம்படிக்கைக்கு துரோகம் செய்வார்களோ, உடன்படிக்கைக்கு எந்த ஒரு கூட்டம் துரோகம் செய்வார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் அவர்களுடைய எதிரிகளை சாட்டுவான் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதிலே, உடன்படிக்கையை நிறைவேற்றுவதிலே நாம் எவ்வளவு தூரம் கவனம் செலுத்துகிறோம் சகோதரர்களே? முஸ்லீம் அல்லாதவர்கள் சொல்லுகிறார்கள், நாவு பூசாமல் முஸ்லிமை நம்பினா, ஒரு முஸ்லிமை நம்பினா மண் குதிரையை நம்பின மாதிரி தான் என்று சொல்லுகிறார்களே. ஏன் அந்த அளவுக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாதவர்களாக இருக்கிறோம்? வாக்குறுதியை நிறைவேற்றாதவன் முஸ்லிம் அல்ல. அவர் தொழலாம், நோன்பு வைக்கலாம். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு நயவஞ்சகன் ஒரு முனாஃபிக்குக்கு அடையாளம் மூன்று. முனாஃபிக் சகோதரர்களே, அவன் நரகவாதி. அவருக்கு அடையாளம் மூன்று: பேசினால் பொய்யை பேசுவான், பேசினால் பொய்யை பேசுவான், நம்பினால் இதுமினஹான நம்பினால் மோசடி செய்வான் என்றார்கள். போசினால் பேசினால் பொய்யை பேசுவான், நம்பினால் துரோகம் செய்வான், உடன்படிக்கை செய்தால் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற மாட்டான். இந்த மூன்று பண்பும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் தொழுகையாளியாக இருக்கலாம், அல்லது இஸ்லாத்தை பின்பற்றுபவராக இருக்கலாம். அது நயவஞ்சகத்தின் அடையாளம் என்று ஹதீஸிலே வருகிறது. அதே போன்று சகோதரர்களே, இன்னொன்று வந்திருக்கிறது. எந்த சமூகத்தின் உள்ளத்தில் பயம் ஏற்படுகிறதோ, இன்று நம்மளை பொறுத்தவரையிலே உள்ளத்திலே ஒரே பயம், என்ன நடக்குமோ, எங்கட கடையை உடப்பாங்களோ, எங்கட வீட்டுக்கு பாய்வாங்களோ, எங்கட ஊருக்குள்ள அதாவது ஆயுதம் தூக்கி கொண்டு வருவாங்களோ என்ற ஒரு பீதி, ஒரு பயம் நமது உள்ளத்தில் இருக்கிறது அல்லவா ஹதீஸிலே வந்திருக்கிறது. இந்த பயம் அல்லாஹ் ஏன் தெரியுமா உள்ளங்களில் போடுவான்? மோசடிக்காரர்கள் அந்த சமுதாயத்திலே உண்டானால், மோசடி செய்பவர்கள். மோசடி என்பது இன்று அநேகமான முஸ்லிம்களுக்கு தெரியாது சகோதரர்களே. வியாபாரம் செய்தாலும் மோசடி, கொடுக்கல் வாங்கலில் நடக்கிற மோசடி, நமது பஜார்களிலே வீழ்ச்சி உண்டாகாமல் இருக்குமா? அன்பு சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய பஜாரிலே போகின்ற பொழுது ஒரு வியாபாரியை பார்க்கிறார். அழகாக தானிய மூட்டியை வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்கிறார். அவருடைய மேல் பகுதி அழகாக தெரிகிறது. நபி அவர்கள் நெருங்கி சென்று அந்த தானிய மூட்டைக்குள்ளே கையை போட்டு பார்த்தார்கள். அந்த தானியங்கள் கீழே உள்ளது பழுதாகி போயிருந்தது. உடனே சொன்னார்கள், ஏன் இப்படி வியாபாரம் செய்கிறாய்? நல்லதை மேலே வைத்து கெட்டதை உள்ளே வைத்து மறைத்து விற்கிறாயே, ஏன் இப்படி செய்கிறாய்? இதுதான் மோசடி. இப்படி மோசடி செய்ய வேண்டாம். மன் ஹஸ்ஸனா ஃபலைஸ மின்னா, இவ்வாறு மோசடி செய்பவர்கள் எங்களை சேர்ந்தவர்கள் அல்ல என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? எந்த சமுதாயத்தில் மோசடிக்காரர்கள் உருவாகுவார்களோ அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்திலே பீதியை பயத்தை போடுவான் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்ததாக அன்பு சகோதரர்களே, முஸ்லீம் அல்லாதவர்களுடைய உள்ளத்திலிருந்து எங்களை பற்றிய கண்ணியம், எங்களை பற்றிய கௌரவத்தை அல்லாஹ் எப்பொழுது கலட்டுவான்? ஹதீஸ்லே வருகிறது, முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்தை சுமந்தவர்களுக்கு இஸ்லாத்தை விட இந்த உலகம் பெரிதாக ஆகிவிடுமையானால், ஹுப்பு துன்யா உலகத்தின் மோகம், உலகத்தினுடைய மோகம், உலக பொருள்களின் தங்கத்தின் காசு பணத்தின் டாலரின் ரூபாவின் அதனுடைய மோகம் இஸ்லாத்தை விட, இஸ்லாத்தின் அமல்களை விட கூடுதலாக வருமையானால் அல்லாஹ் அந்த அவர்களுடைய பகைவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிற கண்ணியத்தை, முஸ்லிம்களை பற்றிய கண்ணியத்தை அல்லாஹு தஆலா எடுத்து விடுவான் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பு சகோதரர்களே, இந்த நெருக்கடியான கட்டத்திலே நாங்கள் இரண்டு விடயங்களையும் கையாள வேண்டும். அவர்களோடு புரிந்துணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும், நல்ல குணத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், எங்களை சீர் செய்து கொள்ள வேண்டும். இல்ல அதற்கு மாற்றமாக துவேஷம் துவேஷம், அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க என்று நாங்கள் கதைத்துக் கொண்டு பழைய குருடி கதவை திருடி மாதிரி எங்களோட கொடுக்கல் வாங்கல் மோசம், எங்களோட நடத்த மோசம், நாங்கள் பொய்யை பேசுகிறோம், ஏமாற்றுகிறோம் சகோதரர்களே, இப்படியே இருப்போமையானால் ஹதீஸிலே வந்த விடயம், அல்லாஹ் எங்கள் மீது எதிரிகளை சாட்டுவான். அப்போது நாங்கள் வீடுகளை விட்டு ஓட வேண்டி வரும். நாங்கள் துவா செய்தாலும் அல்லாஹு தஆலா துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே திருத்தம் முதலிலே எங்களிலே உண்டாக வேண்டும் அன்பு சகோதரர்களே. அதே நேரத்தில் நாங்கள் அல்லாஹின் பக்கம் நெருங்க வேண்டும். அதிகம் அதிகமாக செய்த பாவங்களை நினைத்து தௌபா செய்ய வேண்டும். சதக்காக்களை கூட்டிக் கொள்ள வேண்டும். தர்மங்களை கூட்டிக் கொள்ள வேண்டும். இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தொடர்பை அதிகமாக்க வேண்டும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் பாதுகாப்பார்கள் தான், துரோகம் செய்ய மாட்டார்கள். ஆனால் நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நோன்பை ஜகாத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இஸ்திகஃபாரை நல்ல பழக்கங்களை நீங்கள் பேணி வளர்த்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எங்களுக்கு எதிலே இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக செய்வதிலே. எனவே அன்பு சகோதரர்களே, இன்னும் கண்மூடித்தனமாக நடக்கக்கூடாது. எல்லா இடங்களிலும் முஸ்லிம்களை பற்றிய தப்பபிப்பிராயம் பரவலாக பேசப்படுகிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஊடகங்களும் அதை பற்றி பேசுகிறது. ஆங்காங்கே சில சில மத வழிபாட்டு தலங்களிலும் அதாவது சில பொதுமக்கள் தூண்டிவிடப்படுகிறார்கள். இந்த நேரத்திலே நாங்கள் பொறுமையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஆத்திரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, சண்டைகளுக்கு நாங்கள் காரணமாக ஆகக்கூடாது. பொறுமையோடு இருந்து அல்லாஹின் பக்கம் திரும்ப வேண்டும். எங்களுடைய நல்ல குணத்தை காட்ட வேண்டும். எங்களுடைய குணத்தால் நிச்சயமாக அவர்கள் எங்களுக்கு சார்பானவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதற்கு வரலாறு எங்களுக்கு சான்று பாண்டு கொண்டிருக்கிறது சகோதரர்களே. எனவே இந்த நாட்டிலே நல்ல பண்புகளோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களால் இஸ்லாத்தை பேணி பாதுகாத்து அல்லாஹ்வின் கடமைகளிலே நாங்கள் மும்முரமாக ஈடுபடக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிக் கொள்வோமாக. யா அல்லாஹ், எங்களது பாவங்களை மன்னித்து விடுவாயா? இந்த நாட்டிலே பெரும்பான்மை சமூகத்துக்கு மத்தியிலே யா அல்லாஹ், உன்னை ஏற்றுக்கொண்ட நாம் சிறுபான்மையர்களாக இருக்கிறோம், ஆங்காங்கே இந்த நாட்டிலே சிதறி வாழுகிறோம். யா அல்லாஹ், எங்களை பாதுகாப்பாயா, எங்களை பாதுகாப்பாயா? எங்களுடைய பாவத்தின் காரணமாக, எங்களிலே சிலர் செய்கின்ற தவறுகளின் காரணமாக முஸ்லீம் அல்லாதவர்களை எங்கள் மீது சாட்டி விடாதே. எங்களுடைய கிராமங்களை, ஊர்களை, வீடுகளை, வியாபார ஸ்தலங்களை, பள்ளி வாயல்களை எல்லாம் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை கண்ணியப்படுத்துவாயா? யா அல்லாஹ், முஸ்லீம் அல்லாதவர்களுடைய உள்ளத்திலே எங்களை பற்றிய நல்லெண்ணத்தை போடுவாயா? எங்கள் மீது இரக்கத்தை போடுவாயா? எங்களை ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்களுடைய உள்ளத்திலே யா அல்லாஹ், எங்கள் மீது இரக்கத்தை போடுவாயா? எங்கள் மீது அன்பை போடுவாயா? யா அல்லாஹ், எங்களை இந்த நாட்டிலே பாதுகாப்பாயா? முழுவதாக முஸ்லீம்களையும் பாதுகாப்பாயா? எங்களை பொருந்திக் கொள்ளுவாயா? ஆமீன். வாஹிர துஆவானா அனல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures visit slhub.com.